I don't have that much personal experience here in Guruvayur.
எனக்கு இங்க குருவாயூர்ல தனிப்பட்ட முறையில அதிகமான அனுபவங்கள் கிடையாது.
As in actually all those places that I mentioned I visited previously and spent some time, so I had some previous to the yatra, so I had some prior knowledge and experience and feeling for all these places.
இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா இடங்கள்லயும் நான் ஏற்கனவே, அதாவது நம்ம யாத்திரை செய்யறதுக்கு முன்னாடி அங்க வந்து நிறைய தடவை நான் போயிருந்ததுனால எனக்கு அதுல நிறைய அனுபவங்கள் இருந்தது.
But I came only once here previously, that was about 20 years ago.
ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன், அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி.
And I wasn't allowed in the temple.
அப்ப என்ன வந்து கோயில உள்ள விடல.
So I didn't stay very long.
அதனால நான் ரொம்ப நாள் இங்க தங்கல.
So to avoid the same thing happening again this time, then a few days ago I went to Calicut. Is it? It's Calicut in English. And there's a system that you visit the Arya, what's it called? Arya Samaj. Came in my mind Arya Vaidya Sala. That's not quite right. Arya Samaj, who don't believe in deity worship, and they conduct a ceremony for you, a yajna, which fortunately I had an excuse not to participate in. And then you're a confirmed Hindu and you can enter the temple. So after 36 years of chanting Hare Krishna, by the grace of the Arya Samaj, I'm now a Hindu, officially.
போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கோழிக்கோடுக்கு போய் அங்க ஆரிய சமாஜத்தின் மூலமா ஒரு யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்தை கலந்து கொண்டேன். அதிர்ஷ்டவசமா என்னுடைய கையில பிரச்சனை இருக்கிறதுனால அந்த யாகத்துல என்னால முழுமையா கலந்துக்க முடியல. ஆனா அந்த யாகத்துல கலந்து கொண்டதுனால 35 வருஷமா ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணியும் ஆரிய சமாஜத்தினுடைய தருமையினால நமக்கு வந்து இப்ப நான் வந்து அதிகாரப்பூர்வமா ஹிந்து ஆயிட்டோம். அதன் மூலமா கோயிலுக்குள்ளார நுழைய முடியுது.
Something to clap about. Sarvo padhi vinirmuktam tatparatvena nirmilam hrishikena hrishikesha sevanam bhakti ruchita. This is our aim.
இதுதான் நம்மளுடைய குறிக்கோள்.
To be free of all mundane designations and fully absorbed in Krishna, serving Krishna who is the master of the senses via the senses.
எல்லா விதமான அடையாளங்களிலிருந்தும் விடுபட்டு புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு புலன்களை கொண்டு சேவை செய்வதே நம்மளுடைய குறிக்கோள்.
So anyway, as I don't have much experience of this place, then I will base my talk on information which I have taken from a book called Sri Krishna, the Lord of Guru Vayur, by K.R. Vaidyanathan.
எனக்கு இந்த இடத்தை பத்தி அதிக அனுபவம் இல்லை அப்படிங்கறனால நான் என்னுடைய பேச்சை வந்து ஸ்ரீகிருஷ்ணர் குருவாயூரனுடைய இறைவன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு எழுதினார். அந்த புத்தகத்தை அடிப்படையை வைத்து சொல்கிறேன்.
This holy place, Guruvayur, is known very well in Kerala.
இந்த புனித ஸ்தலமான குருவாயூர் கேரளாவில் ரொம்ப நன்கு அறியப்பட்டது.
Somewhat in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலும் இந்த இடம் அறியப்பட்ட ஒன்று.
And not much further away than these places.
இந்த பகுதிகளை தாண்டி தூரம் போனோம் அப்படின்னா குருவாயூர் அதிகமாக அறியப்படக்கூடியது கிடையாது.
But as we can see by going there, it's an important holy place. So many people regularly throughout the year people are coming.
ஆனா நாம அங்க போகும்போது நாம புரிந்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான புனித ஸ்தலம். ஏன்னா வருடம் முழுக்க நிறைய எத்தனையோ மக்கள் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க.
At the time of publishing this book, it was stated that this first edition, 1974. So it stated that this was, in terms of income, was number two temple in India. I didn't mention number one, which was obviously Tirupati. And you can see how the value of money has changed. The income for the temple here, being number two in India in terms of income, was something, 2 lakhs and something. So now I believe the number one income is at Sabarimalai, which is also in Kerala, in South Kerala. And number two, I've heard, is at Shirdi. So you can see how the culture is changing. Previously, the top holy places were of Vishnu, Krishna, and now there's for Ayappa and some Muslim fakir. So coming to these holy places, we ourselves receive inspiration and pray for the blessings of the presiding deities. But by coming to these places, we should, it's also part of our mission to preach who is actually the proper object of worship. Krishna, he is to be worshipped. So, about this deity and temple. According to this book, the description is from the Guru Pavanapura Mahatmya from the Narada Purana.
In the puttavathin padi, in the solakudakudai kadayadu Guru Pavanapura Mahatmya.
Now, it begins with Maharaj Janamejai, the son of Parikshit Maharaj. Which, as described in Mahabharata and in Srimad Bhagavatam, he performed what was called a Sarpa Yajna.
Srimad Bhagavatam Mahabharatam sari irukku mannar Janamejayar avar vandu sarpa yagam pannar appadina,
in which there was a huge fire and all the snakes from all over the universe were pulled into that fire by mystic power.
And sarpa yagathula oru periya thee moottanga, and theela ulagathula irukkudi ella vidhamana paambugalum and oru vagaiyana shaktiyin moolama ella paambugalum and nerukkulara ilukkapatta.
Because Janamejai, because his father had been killed by the Takshak, the snake bird. So in revenge, Janamejai wanted to kill all the snakes in the universe. So he eventually desisted. He didn't continue to kill. Many snakes were killed, but then he was requested to desist by who? By Brahma? I can't remember who. Can anyone remember? Brahma, yeah.
Brahma
So among the remaining snakes, one or some of them cursed him. To become afflicted with leprosy. So this manifested itself on the day of his marriage to, as soon as he touched his bride, he became leprotic. And as might be expected with a disease that has been contracted due to a curse, no medical help was of any avail. So he was so distressed that he was ready to end his life by suicide. When Dattatreya, the famous Rishi, appeared before him, and advised Maharaj Janamejaya to propitiate Guru Vayur, the deity, here. Propitiate means to worship with the idea of satisfying him, to get a benediction from him, to get a boon from him. Useful, that's one word for many things. So then Dattatreya explained that this deity is exactly in the image of Narayan. This is exactly what Narayan looks like. And Narayan himself used to worship this deity. At the beginning of the Padma Kalpa, Bhagavan Narayan gave himself in the form of this deity to Brahma.
Padma Kalpatin Aramatla, Bhagavan Narayanare in the Vigravata Brahma Kutar.
And by the grace of this deity, Brahma was able to carry out his service of creation.
In the Vigravatinude Karnayanada, Brahma Vinada, in the Padepa Nigantha Mudindadu.
At the beginning of the Varaha Kalpa, Sutapa and Prishni, husband and wife, they had no children. They prayed to Brahma so that they could get a son.
Varaha kalpatla Shutapa Vrishni ivanga rendu verum kanavan manevi avanga vandu Brahma kitta prarthana pannanga kulandai venum solli magal venum.
So Brahma gave them this deity and told them to worship this deity, and that by doing so their wish would be fulfilled.
அவர்களுக்கு இந்த விக்கிரகத்தை கொடுத்த பிரம்மா இந்த விக்கிரகத்தை வழிபடும்படியும் அதன் மூலமா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு சொன்னார்.
You may remember from Srimad Bhagavatam that they prayed to Vishnu to get a son just like him.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து அவர்கள் விஷ்ணு கிட்ட பிரார்த்தனை செய்து அவரை போன்றவரே ஒரு குழந்தை வேண்டும், மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டினதை.
But of course there's no one just like him, so he personally came as their son. In their eagerness, they asked him three times. And as a result, the Lord appeared as their son three times. And he also said that they would worship this himself as this deity in all of those births.
அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த எல்லா பிறவிலையுமே இந்த விக்கிரகத்தை வழிபடுவாங்கன்னு சொல்லப்படுது.
So Prishni gave birth to a son who is known as Prishni Garbha, Vishnu Bhagavan.
Prishni Garbha அப்படிங்கிற ஒரு பையனை மகனை பெற்றெடுத்தால் அது பகவான் விஷ்ணுவினுடைய அவதாரம்.
Later, Sutapa and Vrishni came as Kashyap and Aditi. They worshipped the same deity, and Bhagavan advented as Vamana Dev as their son.
Kalapokla, Sutapavum, Prishniyum, Kashyaparagum, Adityagum, Mandargal, Apode, Avagan Ide Vigrahate Varipattu, Bhagavan Avaruk, Vamana Raga, Peranda, Avaruk.
Now, here's a little bit surprising bit, that they came again as Vasudev and Devaki.
அதன் பிறகு அவர்கள் வாசுதேவராகவும் வசுதேவராகவும் தேவக்கியாகவும் வந்தார்.
And the Rishi Dhaumya, who you know from Mahabharata as the Vaishnava priest of the Pandavas, he gave them the deity of Guruvayurappan.
Dhaumya Rishi, அவர் குருவாயூரப்ப விக்கிரகத்தை வசுதேவருக்கும் தேவிக்கும் கொடுத்தார். உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், தௌமிய ரிஷி பாண்டவர்களுடைய பாண்டவர்களுக்கு சடங்கு செய்யக்கூடியவர். அவர் வைஷ்ணவர்.
Although he wasn't known by that name at that time.
அப்போதைக்கு அவருக்கு அந்த பெயரில் அவர் அறியப்பட்டவர் கிடையாது.
And Krishna was born to them.
அவர்களுக்கு கிருஷ்ணர் பிறந்தார்.
When Krishna moved to Dwaraka, then he built a temple in which he himself installed this deity.
Krishna eppa Dwaraka nagarndaro appa avare vandu oru koyil katti indha vigrahathai pradishtha seidar.
And he worshipped that deity himself. After the passing of his parents, he worshipped this deity.
தன்னுடைய பெற்றோர்கள் அவங்க போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் இந்த விக்கிரகத்தை அவரே ஸ்வயம் வழிபட்டு கொண்டிருந்தார்.
So when the time came for Krishna to leave this world, he informed Uddhava of his imminent departure.
கிருஷ்ணர் எப்ப இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான அவர் நேரம் வந்ததோ அப்ப அவர் வந்து உத்தவர்கிட்ட இந்த விக்கிரகத்தை பத்தி சொன்னார்.
So Uddhava became distressed.
உத்தவர் கிருஷ்ணர் பிரிந்து போறார் அப்படிங்கறதுல வருத்தப்பட்டார்.
பிகாஸ் ஆஃப் தி இமினன்ட் செப்பரேஷன் ஃப்ரம் கிருஷ்ணா,
கிருஷ்ணரை விட்டு நம்ம உடன் பிரிய போறோம் அப்படிங்கறத நினைச்சு உத்தவர் ரொம்ப வருத்தப்பட்டார்.
And he also thought, what a horrible situation that Kali Yuga is coming in and Krishna is going, so it's going to be a very bad time.
அது மட்டும் இல்லாம அவர் நினைச்சார், கலியுகம் வரப்போகுது, கிருஷ்ணர் போக போறார், எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை வரப்போகுதுங்கிறத நினைச்சார்.
So Krishna said that, no, I'll remain in this world as in this form, this deity form.
அப்ப கிருஷ்ணர் சொன்னார், நான் இந்த உலகத்துல எப்பவுமே இருப்பேன் இந்த விக்கிரகத்தினுடைய ரூபத்தில்.
And that the devotees would be blessed by him in this form in Kali Yuga.
கலியுகத்தில் பக்தர்கள் வந்து இந்த விக்கிரகத்தினுடைய வடிவத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
And they would be free from the bad effects of Kali Yuga.
அதன் மூலமா கலியுகத்தினுடைய மோசமான விளைவுகள் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள்.
So Krishna told Uddhava that very soon Dwaraka would be inundated by the sea.
கிருஷ்ணர் உத்தவர் கிட்ட சொன்னார், கூடிய விரைவில் துவாரகையானது கடலினால மூழ்கடிக்கப்பட்டு விடும்.
So he told Uddhava to take good care of this image during that time.
அதனால இந்த விக்கிரகத்தை வந்து நீ அக்காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளு சொன்னார்.
And that he, Uddhava, should find a place of equal sanctity to Dwaraka.
உத்தவர் வந்து துவாரகை போன்ற அதே போன்ற புனிதத்தன்மையுடைய ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும்.
He should find such a holy place by taking guidance from Brihaspati, who is also the guru of Uddhava and the guru of all the demigods.
அந்த புனித ஸ்தலத்தை பிரகஸ்பதியினுடைய வழிகாட்டுதலின்படி உத்தவர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். பிரகஸ்பதி உத்தவருடைய குரு மற்றும் தேவர்களுக்கும் குருவாக செயல்பட்டவர்.
And at that place, the deity should be installed.
அந்த இடத்துல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும்.
So, Brihaspati, after the inundation of Dwarka, Brihaspati arrived at Dwarka accompanied by Vayu, the god of wind, who was, of course, being one of the demigods, one of the disciples of Brihaspati.
Dwarakayanadu kadalla mulgadikkapatta bodhu, anga Brihaspati, Vayu oda vandar, Vayu devargal avarthar, avar Brihaspatiyude seedarum kuda.
And Varuna had taken charge of the deity.
Varunan inda vigrahathukku poruppu eduthukondar.
In other words, the deity was submerged in the sea.
Vera vidhathula sonna appadina inda vigrahamanadu kadalla moolgi vittathu.
But at the order of Brihaspati, who's also his guru, Varuna withdrew and Vayu took the deity and went off with Brihaspati, looking for a suitable place to install this deity. So they travelled widely throughout Bharata. But they didn't find any place which they thought was just suitable. So when they were just going through that gap in the hills at Palagat, which is still there, the train line goes through there. So that's really the entrance to Kerala.
பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம் ட்ரெயின் அது வழியா போறது.
And at that spot they were met by Parashuram.
அந்த இடமானது பரசுராமரால ஏற்படுத்தப்பட்டது.
Who had created Kerala actually.
பரசுராமர் தான் கேரளாவே உருவாக்கினார்.
This whole area of Kerala is created by the throwing of the axe of Parashuram.
இந்த கேரளா மொத்த பகுதியுமே வந்து பரசுராமர் தன்னுடைய கோடாலியை எரிந்தது மூலமா உண்டானது.
Of course, don't tell our geologists this.
நம்மளுடைய புவியியல் வல்லுநர்கள் கிட்ட இதை சொல்லாதீங்க.
We have transcendental geology.
நம்மளுடைய புவியியலானது தெய்வீகமான ஒன்று.
How did this land mass here come? Parashuram threw his axe and whatever was underneath came up, that's all.
பரசுராமர் தன்னுடைய கோடாலி ஏறினார், எதெல்லாம் கீழே இருந்ததோ அதெல்லாம் மேலே வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய புவியியல் கொள்கை.
How did all these mountains get here? Well, they were flying around and Indra cut off their wings.
இந்த மலைகள்லாம் எப்படி இங்க வந்தது? அதெல்லாம் பறந்துட்டு இருந்தது, இந்திரன் வந்து ரெக்கையை வைக்கணும், அதனால அந்த மலையெல்லாம் வந்தது.
Thanks to modern education, people don't believe these things.
மக்கள் இதெல்லாம் நம்புறதில்லை இன்னைக்கு. அதுக்காக நம்ம வந்து இந்த நவீன கல்வி முறைக்கு நன்றி சொல்றோம்.
All glories to Srila Prabhupada who saved us from modern education.
எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு, நம்மளை வந்து இந்த நவீன கல்வி முறையிலிருந்து காப்பாற்றினதுக்காக.
Among the innumerable gifts he's given us, one of them is that he saved us from the effects of all the nonsense that we're taught in schools.
Srila Prabhupada nama kodutha ethaniyo parisudalla ondre enna appadina nammude pallikoodathula namakku enna ella abathangal solli kodutunaangalo adilirundala nammala viduvithirkar.
Anyway, Parashuram, he met Brihaspati and Vayu.
Parashuramar Brihaspatiyum Vayuvum sandhithar.
And Parashuram told them that he was just on, he himself was setting out for Dwarka to try to find the very deity which had been worshipped there by Krishna, to bring that deity to Kerala.
பரசுராமர் அப்ப சொன்னார், நானே வந்து துவாரைக்கு வந்து கிருஷ்ணர் எந்த விக்கிரகத்தை வழிபட்டுருந்தாரோ அந்த விக்கிரகத்தை நான் வந்து இங்க கேரளா கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ண, அதுக்காக வரலான்னு இருந்தேன்.
So there was a reason why Parashuram particularly wanted to bring that deity here.
பரசுராமர் ஏன் குறிப்பா அந்த விக்கிரகத்தை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு.
because many people were in this area were suffering from rheumatism. Doctor knows. The doctor knows the Tamil word. Which seems to be particularly common in this area, maybe because of the high rainfall and humid climate. Is that a factor? Your modern medicine wouldn't tell you that, but according to Ayurveda, that's a likely factor. In dry, hot, dry climates, you don't get rheumatism. Only in these damp climates, it's more common. Humid climates. And actually this Arya Vaidya Sala, which is based here, I believe in near to Trissur, isn't it? Kottakkal? Yeah, Kottakkal, just near to Trissur, means close to here. That they're famous, one of their specialties is treating vata disorders, especially rheumatism. So many people in this area were suffering from rheumatism and severe pain. So they somehow or other they journey, because if you have rheumatism in your legs, it's difficult to move. But somehow or other they came to Parashuram's Mulasthanam, his headquarters at Trissur. And they begged him to give us some means of relief from this pain that we are suffering. At that time, Narada just happened to pass by. And he advised Parashuram to bring the deity of Sri Krishna, who had been worshipped by Krishna in Dwaraka. And to install that deity in the most sacred place in Kerala. And by worshipping that deity, Narada said, people would be relieved of the distress of rheumatism. So Parashuram was on his way to Dwaraka to find that deity, but Guru and Vayu, that means Brihaspati and Vayu, they were just coming, bringing that deity. Interestingly, Parashuram was going through the Ghat at Palakkad. He didn't, until recently, to go directly up the west coast was not possible. That's transcendental geography now. When Bhaktisiddhanta Saraswati, he came from Bombay to Udupi, he came by steamer, by ship.
Bhaktisiddhanta Saraswati, Bombay, Udupi,
And it used to be that the until fairly recently, the most common method of travel from Bombay to Goa was also by ship. Is that not? Where's our Goa devotees? Used to be. Anyway, these are all related points.
சமீப கால வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கோவாக்கு வரணும் அப்படின்னா அது கூட கப்பல்ல தான் வருவாங்க. ஏன்னா அந்த பகுதியில வந்து பிரயாணம் பண்ண முடிய மழை இருந்துன்றது.
So now Parashuram took Guru and Vayu around looking for the most sacred spot in Kerala.
Parashuram வந்து குருவை குருவும் வாயுவும் கேரளால ஒரு புனிதமான
And they eventually came to a beautiful area with a very beautiful lake. Now that lake is described in Srimad Bhagavatam. And that's still existing actually at the front of the temple. But the description in the Srimad Bhagavatam is of a vast lake.
Srimad Bhagavatam irukkakoodiya eriyinudaiya vilakkamanadhu innum miga periya oru eri anga solapattirukku.
So the present tank is much smaller.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏரியானது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கு, குளமா இருக்காது.
But anyway, that lake is known as Rudra Tirtham.
அந்த ஏரி ருத்ர தீர்த்தம் அப்படினு அழைக்கப்படுகிறது.
And that was the place where Lord Shiva was performing austerities.
அந்த இடத்துல தான் சிவபெருமான் நிறைய தவங்களை செய்து கொண்டிருந்தார்.
And it's the very spot where Lord Shiva taught the Prachetas as described in the Srimad Bhagavatam.
இந்த இடத்துல தான் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்க மாதிரி பிரச்சேதர்களுக்கு சிவபெருமான் அறிவுரை கொடுத்தார்.
So Lord Shiva with Parvati welcomed Parashuram, Brihaspati and Vayu.
சிவபெருமான் பார்வதியோடு இணைந்து பரசுராமர், பிருஹஸ்பதி, வாயு மூன்று பேரையும் வரவழைத்தார்.
So Lord Shiva said that, yeah, I'm residing here now, but this place is actually meant for Narayana, so I will leave here and you can install the deity here. And Lord Shiva said that this deity will be known as Guru Vayu, because those who are to install it are Guru, Brihaspati, and Vayu.
Shivarman sonar, inda edamanadu Guru Vayu endin alaikapadum. Ena idha pradish inga Bhagavana pradishtha pannakudiyavanga Guru adha Brihaspatiyum Vayum.
So Lord Shiva left for another place close by.
சிவபெருமான் இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்திற்கு மாறி போயிட்டார்.
Just half a kilometer from the temple of Guruvayur.
குருவாயூர் கோயில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அவர் நகர்ந்து சென்று விட்டார்.
And it's stated that the worship of Guruvayur is not complete unless one also worships Lord Shiva in that temple.
இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா குருவாயூர்ல குருவாயூருடைய வழிபாடு வந்து முழுமை பெறாது அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒருத்தர் பார்க்கல அப்படின்னா.
So Guru and Vayu to build a temple, they brought Vishwakarma, the architect and engineer of the demigods.
குரு வாயு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஸ்வகர்மாவை கூட்டிட்டு வந்தார், தேவர்களுடைய கட்டிடக்கலை நிபுணர்.
And the deity is known as Guru Vayur Appan. Appan means just like Natha or the Lord.
Inga inda vigrahamanadu Guru Vayur Appan appdin alaikapadugirar. Appan appdina Nathar appdin artham.
So this is clearly a very ancient and important holy place.
Idu telivaga migavum puradhanamana mukkiyamana oru punitha stalam.
Now Chaitanya Mahaprabhu, he visited this area.
Chaitanya Mahaprabhu in the Mauriki Vijayam Sidhirkara.
But and all the major temples in South India are mentioned as being visited by Chaitanya Mahaprabhu. But this temple, in Chaitanya Charitamrita, all those temples, all the important temples of South India, or many of them, are mentioned.
Chaitanya Charitamrita Patina, Chaitanya Mahaprabhu Vijayam Seida, Koil Gala, Mukimana Koil Gala, Perumalana Koil Gala, Koduka Padu Patil.
This one is not mentioned.
In the one, either one, the Kuripit Chola will like.
In this area, the Kanyakumari, that's just south of Kerala. And then, Kanyakumari is mentioned as being visited by Chaitanya Mahaprabhu.
Kanyakumari vandu Chaitanya Mahaprabhu vijayam seithadhaga sollapattirukku.
And the temple of Janardana at Varkala, which is in the south of Kerala, also that's mentioned as being visited by Chaitanya Mahaprabhu.
Kerala vandu tekkula irukkudiya Varkala la irukkudiya Janardanude koilum adum Chaitanya Mahaprabhu vijayam seithadhaga sollapattirukku.
And the Adi Keshav temple is in Kerala is also mentioned.
Kerala la irukkudiya Adi Keshav koilum vandu kuri sollapattirukku.
Then in next in chronological order is mentioned that Chaitanya Mahaprabhu visited Sringeri.
அடுத்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ருங்கேரிக்கு விஜயம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு.
Then after that Udupi.
அதன் பிறகு உடுப்பிக்கு வந்ததாக சொல்லப்பட்டது.
So and actually the Adi Keshav temple is not mentioned in that particular section. So it's not as Krishnadas Kaviraj himself writes, he's not put everything in exact chronological order.
கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அவரே சொல்றதின்படி அவர் வந்து எல்லாவற்றையும் எப்படி நடந்தோ அதே வரிசை கிரகமா போட்டிருக்கிறார் அப்படின்னு வரிசை கிரகமா போடல அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார்.
Otherwise presumably coming from this side Chaitanya Mahaprabhu would have visited Udupi before Sringeri and not after.
ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ருங்கேரிய வந்து உடுப்பி போனதுக்கு அப்புறம் ஸ்ருங்கேரிக்கு போயிருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இப்படித்தான் போனார்.
But that is not mentioned doesn't mean he didn't visit here.
இந்த இடத்தை பத்தி அங்க சொல்லல அப்படிங்கறனால இங்க அவர் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
Because Krishnadas Kaviraj states that he didn't mention all the temples.
ஏனா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் சொல்றார் நான் அவர் வந்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் அங்க பட்டியல இடல அப்படின்னு.
And according to the history given in this book there's in recent times, that means in the last few hundred years, in Indian history, recent means in the last few hundred years, this temple was not known, or there's no recent record of it until the late 15th century, which would be at least, more than 50 years after Chaitanya Mahaprabhu's visit to this area.
இந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கோயிலானது 15th நூற்றாண்டினுடைய இறுதி வரைக்கும் மிகவும் பிரபலமாக அறியப்படவில்லை அப்படின்னு. அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த பக்கம் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது.
So it seems that at the time of Chaitanya Mahaprabhu this temple it was not so prominent as it later became.
நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய காலத்துல இந்த கோயிலானது ரொம்ப ரொம்ப பிரபலமானதா இல்ல அப்படின்னு தெரியுது. ஆனா அது காலப்போக்கில் அது வந்து பிரபலமானதா மாறியது.
The first known at the present time the first mention of this temple is from the late 16th century according to the Gregorian calculation or Christian or whatever.
இந்த கோயிலை பற்றிய சமீப காலத்தில் தகவல் அப்படின்னு பார்த்தா 16th நூற்றாண்டினுடைய இறுதியில தான் நமக்கு வந்து தகவல் அப்படிங்கறது தெரியுது.
And that came with the Narayaniyam, which I'll speak about a little later.
அது வந்து நாராயணியத்தோட இணைந்து வந்தது. நாராயணியத்தை பற்றி நான் அப்புறமா பேசுவேன்.
Which is a work address to Guru Vayurappan.
நாராயணியம் அப்படிங்கிறது குருவாயூரப்பனை நோக்கி செலுத்தப்பட்ட ஒரு பாடல் மாதிரி.
And then after that, many, many devotees composed prayers and for this deity, and the temple, its prominence again became manifested.
அதன் பிறகு இந்த விக்கிரகத்தை புகழ்ந்து நிறைய பக்தர்கள் பாடியிருக்காங்க. அந்த பக்தர்கள் எல்லாம் பாடவும் இந்த விக்கிரகமானது மிகவும் பிரபலமாக மாறியது.
The deity is, although most deities in this area are of black granite, this deity is from a very unusual stone, dark blue stone.
பொதுவா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கருப்பு கருங்கல்லால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனா இந்த விக்கிரகமானது வித்தியாசமான ஒரு கல்லினால் செய்யப்பட்டது.
And this deity is said to be exactly the form of Narayana as he revealed himself to Vasudev and Devaki as he was born to them, Krishna, at the time of his birth.
இந்த விக்கிரகமானது வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் பிறந்தபோது அவர் எப்படி நாராயண எந்த ஒரு நாராயண ரூபத்தை அவர்களுக்கு காட்டினாரோ அந்த ரூபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
Which is a little boy but with four hands.
அது சின்ன பையன் ஆனா நாலு கையோட.
So four hands with Shankha, Chakra, Gada, Padma, the symbols of Vishnu.
அந்த நான்கு கரங்களையும் சங்கு சக்கர கதா பத்மம் இருந்தது விஷ்ணுவினுடைய அறிகுறிகளோட.
So in Kerala he is also known as, this deity is also referred to as Ummi Krishna, which means Bala Krishna, young baby Krishna.
இங்க கேரளால இந்த விக்கிரகமானது உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்லப்படுற அப்படின்னா பாலகிருஷ்ணன் அர்த்தம் சின்ன பையன்.
And you can see the temple, especially those of you coming from Tamil Nadu, you might wonder if it's a temple at all.
நீங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து வரவங்க எல்லாம் பார்க்கலாம், இது ஒரு கோயில் மாதிரியே தெரியாததை நீங்க உணரலாம்.
Because coming from Tamil Nadu, if you know that you're going to go to visit a famous temple, you expect to see some huge stone building.
நீங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து ஒரு புனித ஸ்தலத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு கல்லினால செய்யப்பட்ட ஒரு கட்டிடத்தை காணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பீங்க.
Probably Tamil Nadu has the biggest temples in the world. I mean there's the Angkor Wat in Kampuchea. But apart from that, the big temples, so many big temples in Tamil Nadu.
Tamil Nadu la paathinga appadina nariya periya periya koilgal kattapattirukkinana. Neenga Cambodia la Angkor Wat nu solla oru periya koil irukku, irundhalum Tamil Nadu la irukku mari inga rengiyume kedaiyadhu.
Or if you're coming from North India, you expect to see some temple looking like a marble palace.
நீங்க வட இந்தியால இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கோயிலானது ஒரு ஒரு பளிங்கு கல்லால கட்டப்பட்ட ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம்.
But the design here is quite unique.
ஆனா இங்க இருக்கக்கூடிய வடிவமைப்பானது தன்னிகரற்ற ஒன்றாக இருக்கு.
சிம்பிள் wooden design.
எளிமையான மரத்தினாலான வடிவமைப்பு.
சிம்பிள் பட் வெரி டேஸ்ட்ஃபுல் அண்ட் அஸ்தெடிக், நோ டவுட்.
எளிமையானது ஆனாலும் மிகவும் இனிமையானதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கு.
So this is typical Kerala style.
இது கேரளாவினுடைய வடிவமைப்பு இப்படித்தான் இருக்கும்.
It's yeah, like I say, it's just like a home, isn't it?
இது வந்து ஒரு வீட்டை போன்று இருக்கு அப்படிதானே.
So this is Krishna's home.
இது கிருஷ்ணனுடைய வீடு.
Young boy Krishna.
சின்ன பையன் கிருஷ்ணன்.
That same concept is there in the Havelis of the Vallabh Sampradaya. It's just, it's the house, it's not so much a big palace, but a nice family home where everyone, they worship Krishna, but it's more like looking after their beloved boy.
இதே கருத்தானது வல்லப சம்பிரதாயத்திலே இருக்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து கிருஷ்ணரை சின்ன பால பையனா பாலனாக வழிபடுறாங்க. அவங்க கிருஷ்ணரை வழிபடுறாங்க, ஆனா அவங்களுடைய கருத்து எல்லாமே கிருஷ்ணரை நம்ம வந்து பொறுப்பெடுத்துக்கிறோம், அவரை கவனிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்.
It creates a different mood to the massive, opulent temples.
இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய, பிரம்மாண்டமா ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய கோயிலுக்கும் இங்க இந்த மாதிரி வழிபாட்டுக்கும் வித்தியாசமான பாவம் இருக்கு.
The massive, opulent temples, they create a mood of great reverence.
மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ஒரு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்துகின்றன.
But these small, homely temples create a mood of intimacy.
ஆனா இந்த சின்ன வீடு போன்ற கோயில்கள் வந்து நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துகின்றன.
Just like someone may invite you into his home and you feel very comfortable and relaxed like this.
உங்களை யாராவது அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்தார்கள் அப்படின்னா அங்க வந்து நீங்க வீட்டுல வந்து ரொம்ப ஓய்வு சாதாரணமா இருப்பீங்க அந்த மாதிரி.
That this is a temple and not just some ordinary house is quite clear from the atmosphere even before we enter.
ஆனா இது வந்து ஒரு கோயில், ஒரு சாதாரண வீடு கிடையாது அப்படிங்கிற எண்ணமானது நம்ம அந்த கோயிலுக்குள்ள உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நல்ல தெள்ள தெளிவா நம்மளால உணர முடியும்.
There are all kinds of activities centered on Krishna going on in this temple throughout the day.
ஒரு நாள் முழுக்க இந்த கோயில கிருஷ்ணரை மையமா வைத்து எத்தனையோ செயல்கள் கோயில் இருக்கிறத நாம பார்க்கிறோம்.
From 3 o'clock in the morning till 10 o'clock at night.
காலையில 3 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோயில் இருக்கு.
We are in our ISKCON temples, we do from about 4:30 until about 9 o'clock.
நம்மளுடைய ISKCON கோயில பாத்தீங்கன்னா 4:30 இருந்து 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கு.
But here they have even longer hours.
இங்க பாத்தீங்கன்னா அதை விட நீளமான மணி நேரங்கள் இருக்கு.
Just like in Puri they have maybe the longest hours. Krishna is so busy, they're so busy feeding Krishna all the time, he hardly has any time to sleep.
பூரியில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா இருக்கும். அவங்க வந்து கிருஷ்ணருக்கு உணவு கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அவருக்கு தூங்குறதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது.
Even at midnight they're making sure, make sure he doesn't go hungry.
நடு ராத்திரில கூட அவருக்கு பசி வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவர் ரொம்ப கவனமா இருக்காங்க.
But actually in the Havelis of the Vallab Sampradaya, they also feed very nicely Krishna.
வல்லப சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஹவேலிலையும் அவங்களும் வந்து கிருஷ்ணருக்கு நல்லா உணவு கொடுக்கறாங்க.
But they think he's a little boy, so he needs to sleep a lot. So he sleeps a lot. You know, the darshans are not very long and then closed again.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து சின்ன பையன் அதனால இவர் நிறைய தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய தூங்க வைக்கிறாங்க. தர்ஷனம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மூடிடுவாங்க.
Of course, we all know what Krishna does when he's sleeping.
ஆனா நமக்கு தெரியும் கிருஷ்ணர் தூங்கினார்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு.
When Mother Yashoda thinks he's sleeping, but he jumps out the window and runs off to play with the gopis.
அன்னை யசோதை நினைச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து ஜன்னல்ல இருந்து குதிச்சு ஓடி போய் அவர் வந்து கோபியர்களோட விளையாண்டு இருப்பார்.
So anyway, here at 3 in the morning till 10 o'clock at night.
எப்படி பார்த்தாலும் இங்க வந்து காலையில 3 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும்.
With Krishna has a good rest in the afternoon also.
கிருஷ்ணர் வந்து மதிய நேரத்திலயும் இங்க ஒரு நல்ல ஓய்வு கிடைக்குது அவருக்கு.
And from time to time the darshan is closed so that Krishna can eat.
அப்பப்போ தர்சனமானது மூடப்படும், அதன் மூலமா கிருஷ்ணர் வந்து சாப்பிட முடியும்.
There are all kinds of activities going on all the time.
பலவிதமான செயல்கள் எல்லா நேரத்திலயும் நடந்துட்டே இருக்கு.
So, I mean, even if there was nothing else, there are so many pilgrims coming all the time.
இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா கூட, எந்த விசேஷமே இல்லைன்னா கூட, நிறைய யாத்திரிகர்கள் இங்க வந்து போயிட்டு இருப்பாங்க.
So when many people come with a devotional mood, that automatically creates a mood like a festival.
நிறைய மக்கள் இங்க வந்து பக்தி பாவத்தோட வந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு திருவிழாவாக அமையும்.
So this place is also known as Bhuvaikuntha. It's the atmosphere as Vaikuntha is reproduced here on earth.
இந்த இடமும் வந்து பூவைகுண்டம் சொல்லப்படுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய இடமானது வைகுண்டத்தை போல அதன் அடிப்படை அதே மாதிரி இருக்கிறனால.
சோ most of the pilgrims come from Kerala. And as you may have noted, it's a very devotional but very orderly mood also. It's not like there's no pushing and shoving, not like that. Krishna Das? Where's Krishna Das? I'd asked him yesterday to keep someone at the gate to stop vehicles coming in. Yeah. During the classes. So people come, mostly people come for some material object that they wish to be fulfilled. The usual kind of thing, to pass their exams, to get free from debts, to get cured from disease. And one of the major activities here is marriages. Many people, especially from all over Kerala, they arrange marriages here. So, on many days there's more than 100 marriages in one day. And the there's a whole puja schedule, different offerings, different aartis, different items of bhog. The puja schedule as it's running on now was introduced by Shankaracharya. He remained here for 41 days to establish the puja. So, oh yeah, I was talking about the pilgrims. One thing you'll notice also, this is very good. There's only traditional dress is allowed in the temple. No shorts. No lungis. No Muslim style lungis. No shirts. Ladies have to be in saris. So that's very good. It makes a better atmosphere. People coming in jeans and shorts and t-shirts. It creates a different atmosphere. That's why at these yatras that we have, that's one rule that everyone coming, they should be dressed in dress suitable for Vaishnavas. So, at the temple, yeah, I'm saying there's so many offerings and pujas. So this is one of those temples which is famous also for prasadam, and there are so many different special items. And every day hundreds of people have served a full meal of prasadam. Which, see the people coming, it's not that they're poor people who are just coming to fill their belly. The people who can very easily afford to go to some restaurant, they'll wait in line for 2-3 hours to take prasadam. Because they know the value of prasadam. So another prominent feature of this temple is its elephants. That's one of the features of a temple. If it's opulent, it should have many elephants. So this is maybe the only temple in India that keeps many elephants. There are many temples that still keep one or two just for ceremonial functions. But at this temple there are about 60. They are donated by different devotees. So if you want to donate an elephant, you can do at this temple. They'll accept. You can also donate cows. They have a goshala also. That's very important, especially for temples of Krishna, because Krishna needs plenty of milk products. If you don't give plenty of milk and yogurt and butter to Krishna, he'll run away and steal it from somewhere else. So you have to make sure he gets plenty of the best. So, the elephants, elephant processions are regular here. Sometimes they have an elephant race. And there's even a life-size statue of the famous elephant called Keshava. Who was a great devotee. He knew that he was carrying the Lord. He wasn't just a dumb elephant. And he wouldn't let any other elephant carry the Lord. If they tried to give the Lord to any other elephant, he'd attack the elephant and chase him away. And usually people, so people can come on top of the elephant. The elephant has to come down, kneel down, and then people climb up his trunk. But he would only allow the priest carrying the deity to do that. Everyone else had to wait for him to stand up, and they'd have to climb up his back legs. He wouldn't allow anyone else. Only the priest carrying the deity could come like that. So there are many stories of the elephants and the different devotees. very common here also is the Tulabharam. This, you know, this, where you sit on a scale and then you, whatever your weight is, you have to give that much of whatever it is. Maybe you give some, well, the best thing to give, I guess, is gold, but mostly people give something like sugar or rice.
அது இன்னொரு பிரபலமான பிரபலமானது இந்த கோயில் என்னன்னா துலாபாரம் தராசுல ஒரு பக்கம் ஒருத்தவங்க உட்காந்துட்டு மறுபக்கம் வந்து அவங்களுடைய எடைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பொருள்களை கொடுக்கலாம். சிறந்தது வந்து அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி தங்கம் கொடுக்கறது, ஆனா அந்த அளவு யாரும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க வந்து அரிசியோ சர்க்கரையோ கொடுத்துட்டு இருப்பாங்க.
One man who had started off without any money but had become very rich by selling mixies, he ascribed his success to Guru Bhairappan and he did the Tulabharam with mixies.
ஒருத்தர் வந்து தன்னுடைய வியாபாரத்தை எதுவுமே இல்லாம ஆரம்பிச்சு மிக்சி வியாபாரம் பண்ணி ரொம்ப பெரிய நபரா வந்தார். அவர் வந்து தன்னுடைய வெற்றிக்கு குருவாயூரப்பன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துலாபாரத்தை மிக்சி வச்சு பண்ணார்.
மிக்சி இன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபார் தி benefit of non-Indians. What is the word? I don't know the word. It's electric mixer, I guess it's.
Blender.
Electric mixer and grinder is something else, actually.
Blender.
Okay. Yeah. So even some non-Hindus, actually it seems that in this area, many, as you see in Kerala, there are many Christians and Muslims, and many of them also have faith in the deity.
இங்க பார்க்கலாம் இந்த பகுதியில நிறைய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட வசிக்கிறாங்க, ஆனா அவங்களும் கூட விக்கிரகத்து மேல நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள்.
Just as we were driving here from Calicut, we stopped to get some sugar cane juice.
நான் வந்து கோழிக்கோட்ல இருந்து இங்க கார்ல வந்து போது கரும்பு சாறு குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம்.
So the young boy selling it, I mean you couldn't tell, he was in jeans and everything, he was a Muslim. So Gokul Chandra Prabhu told me, he said, oh, you're going to Guruvayur. He also obviously had a feeling for Guruvayur.
அது வந்து அந்த வித்துன்ற ஒருத்தர் வந்து ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு இளம் ஒரு சின்ன பையன், அவன் ஒரு இளைஞன், அவர் வந்து பாத்தீங்கன்னா கோகுல்சந்திர கோயில் கிட்ட சொன்னார். அவர் ஓ நீங்க குருவாயூர் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஒரு ஆர்வம் பகவான் மேல ஒரு எண்ணம் இருக்கு அவங்க வீட்டில்.
Sometimes the non-Hindus, they also do this Tulabharam. That means that they make some vow that you do this for me, you solve my financial problem, whatever, and then if that's, or you cure me from this disease, they make a kind of contract with the deity, and then I will give my own body weight in whatever they specify to be.
சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் இந்துக்கள் அல்லாதவர்கள் கூட இந்த துலாபாரத்தில் ஏதாவது கொடுக்கறத, அதாவது அவங்க வந்து விக்கிரகத்துக்கிட்ட ஒரு உடன்படிக்கை வச்சுப்பாங்க, நான் வந்து எனக்கு ஏதாவது தேவை ஏற்படுது வியாதி குணமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து அது நடைபெறும் போது அவங்க வந்து தன்னுடைய இடைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க.
So if non-Hindus do that, they bring the whole scale outside because they don't allow them in the temple.
இந்துக்கள் அல்லாதவர்கள் துலாபாரம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த தராசு மொத்தத்தையும் வெளியில கொண்டு வந்துறாங்க, ஏன்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து கோயிலுக்குள்ளார விட மாட்டாங்க.
So this is particularly prominent, I mean you'll find in many temples, but particularly here it's like all the time. So according to this book, it's going on.
இந்த துலாபாரம் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஆனா இந்த கோயில் அது வந்து ரொம்ப முக்கியமானதா எல்லா நேரத்திலயும் அது போயிட்டே இருக்கிறத பார்க்கலாம்.
So another prominent feature of this temple is the Krishna Natam, the dances, dance drama of Krishna Leela, which is performed after the temple is closed at night.
இங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ராத்திரில கோயில் மூடினதுக்கு அப்புறம் கிருஷ்ண நாட்டியம் பண்ணுவாங்க. அதாவது கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி அவங்க வந்து ஒரு நடனம் இருக்கணும்.
சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் சீ தட் நைட் லைட் லைட்.
நீங்க விரும்பினீங்க அப்படின்னா இரவு நேரத்துல நீங்க போய் அதை பார்க்கலாம்.
இட்ஸ் அ யூனிக் ஸ்டைல்.
இது ஒரு தன்னிகரற்ற அமைப்புல இருக்கும்.
Yeah, much could be said about that, but really it's this kind of thing, you have to really be present and experience it.
இத பத்தி நிறைய சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றதை காட்டிலும் நீங்க அங்க இருந்து அதை வந்து அனுபவிக்கணும்.
So everything is well organized.
இங்க எல்லாமே ரொம்ப நல்லா அமைக்கப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு.
By the Guru Vayur Deva Swam is the name of the organizing agency.
குருவாயூர் தேவஸ்வம், அதாவது குருவாயூர் தேவஸ்தானத்தின் மூலமா இது எல்லாமே நல்லா அமைக்கப்பட்டிருக்கு.
Which is under the Kerala state government.
இது வந்து கேரளா அரசாங்கத்தின் கீழே செயல்படுது.
But they seem to be doing a better job than the state managed bodies in other states, especially in Tamil Nadu. It's pitiful how poorly administered are the temples. It's pitiful, it's disgraceful. It's heartrending to see how the governments deliberately neglect the temples. They just take the money out in Tamil Nadu especially.
நீங்க மற்ற அரசாங்கமே கோயில்களை நடத்தக்கூடிய மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது இந்த இந்த மாநிலத்தில் இந்த கோயிலானது ரொம்ப நல்ல முறையில் நிர்வகிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசாங்கத்தினால நடத்தப்படக்கூடிய கோயில்கள் தான் ரொம்ப கேவலமான முறையில் வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமானதா இருக்கு. கோயில இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கிறாங்க, ஆனா நிர்வாகம் பார்த்தோம்னா கொடூரமா இருக்கு.
But at least, yeah, everything is well organized, clean, so that's a credit for the organizing body.
இங்க வந்து எல்லாமே நல்லா நிர்வகிக்கப்படுது, தூய்மையானதா இருக்கு. இது வந்து இந்த நிர்வாகத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய நிர்வாகத்தினுடைய பங்கு அது.
Now, one point which must be mentioned.
இன்னொரு கருத்து நம்ம நிச்சயம் சொல்லியே ஆக வேண்டும்.
Is the Narayaniyam.
அது நாராயணியத்தை பற்றியது.
Which is a summary of the Bhagavatam, especially the Krishna Leela, in 1036 Sanskrit shlokas.
நாராயணியம் அப்படிங்கிறது கிருஷ்ண லீலைகளுடைய சுருக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில இருந்து. அது வந்து 1036 ஸ்லோகங்கள் சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு.
So this was compiled toward the end or composed toward the end of the 16th century. That means a little over 400 years ago.
இது 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில எழுதப்பட்ட ஒன்று, அதாவது 400 வருடங்களுக்கு முன்னாடி.
By one Bhattathiri, his name.
பட்டத்தின் அப்படிங்கிற ஒருத்தரால் எழுதப்பட்டது.
Who was a young Brahmin boy who was profligate, which means badly behaved, especially with young girls.
அவர் வந்து ஒரு ஒரு இளம் பிராமண இளைஞராக இருந்தார். அவர் வந்து ரொம்ப மோசமா நடந்து கொள்வார், அதுவும் குறிப்பா இளம்
பெண்களோட.
அவர் இங்கே வசிக்க கிடையாது, வேற தொலைவில் வசித்தார்.
But one Brahmana once rebuked him. Why are you coming from a good family and why are you misbehaving in this way?
ஒரு பிராமணர் அவர் வந்து திட்டினார், நீ வந்து ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து வர, ஏன் இந்த மாதிரி தகாத முறையில செயல்படுற அப்படின்னு சொல்லி.
So that young boy, then he came to his senses.
அதுக்கப்புறம் அந்த இளைஞனுக்கு வந்து அறிவு வந்தது.
And he became a disciple of that Brahmana.
எந்த பிராமணர் அறிவை சொன்னாலும் அந்த பிராமணருடைய சீடனாக அவனானான்.
And in a short time he studied well and he became a very, very good scholar and wrote many works in several works in Sanskrit.
குறுகிய காலத்திலேயே அவர் வந்து நல்ல ஒரு நல்ல கல்வி கற்று நல்ல ஒரு பண்டிதராக வளர்ச்சி பெற்றார். அவர் வந்து நிறைய பாடல்களைய விஷயங்கள் எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார்.
As his guru was getting older, his guru was suffering from rheumatism.
அவருடைய குருவுக்கு வந்து வயதிகம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய குரு வந்து அவர் மூட்டு வலியினால் அவதிப்பட்டார்.
So this Bhatta Till or Tiri or however you pronounce it, he took the rheumatism from his guru.
அந்த பட்டத்ரி அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய குரு கிட்ட இருக்கக்கூடிய மூட்டு வலியை தான் எடுத்துக்கொண்டார்.
There seems to be some system that we find that also with Yadu and Puru, the transference of old age.
இதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பாகவத்ல கூட பார்க்கலாம், யது புரு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வயோதிகமானது பரிமாறப்பட்டது.
So anyway, now we have the young Bhattathiri suffering severely from rheumatic pain.
இப்ப இந்த இளம் பட்டாத்திரி அவர் வந்து இந்த மூட்டு வழியினால ரொம்ப அவதிப்பட்டார்.
So he came to Guruvaya for praying to be released from this pain.
அவர் வந்து இங்க குருவாயூர் வந்து இந்த வழியிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தார்.
So it's like a retelling of the Bhagavat, the pastimes of Krishna. But instead of describing about Krishna, it's addressed to Krishna.
இது வந்து பாகவத்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் வந்து சொன்னார். ஆனா அது வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லாம கிருஷ்ணர் கிட்ட சொல்ற மாதிரி அதை வந்து அவர் எழுதினார்.
Instead of saying Krishna did this and Krishna did that, he says you did this and you did that.
கிருஷ்ணர் இதை செஞ்சார், கிருஷ்ணர் அதை செஞ்சார்னு சொல்றது பதில கிருஷ்ணா நீ இதை செஞ்ச, கிருஷ்ணா நீ அதை செஞ்சார்னு சொல்லி எழுதியிருக்கார்.
And this was composed, as it was being composed, he was composing in front of the deity and reciting as he was composing.
அவர் இதை எழுதும்போது விக்கிரகத்துக்கு முன்னாடி இருந்து தான் எழுதினார். அதை எழுத எழுத அவர் வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி பாடி பாடி காட்டினார்.
And at the end of every section, he's in the beginning sections, he's saying, please relieve me from this pain.
அதனுடைய ஒவ்வொரு எழுதும் போது ஒவ்வொரு முடிவிலையும் ஒவ்வொரு பகுதியினுடைய முடிவிலையும் அவர் வந்து ஆரம்ப பகுதியினுடைய முடிவுகளை பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்தையும் அவர் சொல்றார், என்ன வந்து இந்த வழியிலிருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க.
Which apart from his own personal pain, anyone can recite that because we are all suffering from the pain of material existence.
அவரு மட்டும் இல்லாம யாரு வேணாலும் அதை வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த பௌதிக உலகத்தினுடைய வழியினால துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
But as he goes on in his recitation, he doesn't ask for relief from pain. It seems that he's becoming absorbed in the bliss of glorifying the Lord and coming to a platform beyond simply asking for relief of pain.
ஆனா அவர் தொடர்ந்து அதை பாடிக்கொண்டே போகும்போது பிற்பகுதிகளில் பார்த்தோம்னா அவர் வந்து வழியிலிருந்து விடுதலைக்கு கேட்கிறார். நமக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து வழியிலிருந்து விடுதலை கேட்கக்கூடிய அந்த ஆரம்ப அந்த நிலையிலிருந்து அவர் உயர்வு பெற்று கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கிறதுல ஆனந்தம் அடையக்கூடிய தளத்துக்கு வந்து விட்டார்னு தோணுது.
So Krishna was also helping him compose this. Of course, Mathasmrite Gyanam Apohanam Cha. Whatever ability anyone has is only coming from Krishna.
கிருஷ்ணன் வந்து அவர் இந்த தொகுக்கருத்துக்கு எழுதுறதுக்கு உதவி பண்ணியிருக்கார். ஏன்னா மத்த ஸ்மிருதிக்கு ஆன அப்போகணம் ஒருத்தர்கிட்ட என்னெல்லாம் சக்தி இருக்கோ திறமை இருக்கோ அது வந்து கிருஷ்ணனால கொடுக்கப்படக்கூடியதுதான்.
So this Bhattathiri, he had composed, he was just composing one verse describing Rama because he was describing the different avatars also.
அவர் வந்து ஒரு ஒரு பாடல் வந்து ராமரை பற்றி எழுதினார். ஏன்னா அவர் மற்ற அவதாரங்களை பற்றி இதில் எழுதியிருக்கிறார்.
So he just got the verse, but there was just one syllable missing.
அவர் வந்து அந்த பாடலை எழுதிட்டார். ஆனா அங்க ஒரே ஒரு அக்ஷரம் வந்து தவறுது இல்ல, பொருந்தல.
But he hadn't inserted the name who was the subject of the verse, Rama.
அவர் அந்த அந்த பாடல்ல வந்து அங்க சொல்லப்படக்கூடிய நபருடைய பெயரை பற்றி சொல்லல, அதாவது ராமா அப்படிங்கிற பெயர் அந்த பாடல்ல வரல.
But to make the chanda or the meter fit, you need to be one syllable, but Rama is two syllables.
ஆனா அந்த சந்தா பொருத்தமா வரணும் அப்படின்னா அங்க வந்து ஒரே ஒரு சில ஒரே ஒரு அக்ஷரம் தான் சேர்க்க முடியும். ஆனா இங்க ராமா அப்படின்னா ரெண்டு அக்ஷரமாகும்.
So the deity Guruvayur, he indicated to Bhartatiri, and then he understood what to do. He inserted the word te, which means you, unto you.
அப்போ வந்து அங்க குருவாயூரப்பன் வந்து அவருக்கு ஒரு தகவல் அவருக்கு வந்து தகவல் கொடுக்கிறார். அதன் மூலமா ஒரே ஒரு அக்ஷரம் உள்ளதை அங்க வந்து சேர்க்கிறார். தே அப்படிங்கிற வார்த்தை, தே அப்படிங்கிற அக்ஷரத்தை, அதாவது உங்களுக்கு அப்படிங்கிற பொருளுடையது.
But then later, when the poet was describing how Rama had banished Sita, he said, the poet Bhartatiri said, I can't understand how you could do such a thing.
பின்னாடி வந்து ராமர் சீதையை புறக்கணித்தார் அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது அவர் வந்து சொல்றார், என்னால புரிஞ்சுக்க முடியல நீ ஏன் அப்படி பண்ணன அப்படிங்கறத.
Then the deity said, well, that wasn't me, that was Rama.
உடனே அவர் சொல்றாரு, அது நான் இல்ல, அது ராமர் அப்படின்னு சொன்னார்
கிருஷ்ணர். So in one case he said, Tay unto you, Rama, but then you say you can never trust Krishna. tricky character.
நீங்க பாருங்க, ஒரு சூழ்நிலை தேனு சொல்லி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல அதாவது கிருஷ்ணர் தான் இருக்காரு, கிருஷ்ணருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு சொன்ன. இன்னொரு இடத்துல வரும்போது அது நான் இல்ல, அது ராமர்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். இதுதான் கிருஷ்ணர் அவருடைய தந்திரமான ஒரு செயல், அவர் நம்ப முடியாது.
So this Narayaniyam is traditionally very famous, especially in Kerala.
இந்த நாராயணியம் வந்து பாரம்பரிய ரீதியில ரொம்ப பிரபலமானது, குறிப்பா இங்க கேரளால.
And it was actually famous throughout India. It's also quoted in Chaitanya Charitamrita.
இது வந்து இந்தியா முழுக்கவும் பிரபலமானதாக இருந்திருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு.
There are many works which are summaries of the Bhagavatam.
நிறைய பேர் வந்து பாகவதத்துக்கு ஒரு சுருக்கம் மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க.
But this is particularly famous.
ஆனா இந்த நாராயணமானது குறிப்பா பிரபலமான ஒன்றாக இருக்கு.
So this is clearly a place of bhakti, which is why we have come here.
அதனால இது நிச்சயமா பக்தியினுடைய ஒரு இடம், அதற்காக தான் நாம இங்க வந்திருக்கோம்.
We can learn much from coming here.
இங்க வந்ததின் மூலமா நாம நிறைய கற்றுக்கொள்ளலாம்.
How to organize our temples.
நம்மளுடைய கோயிலை எப்படி நாம நிர்வகிக்கிறதுங்கறத கற்றுக்கொள்ளலாம்.
In a manner that will help people to develop their natural feelings for Krishna.
Krishnarkana avargalta irukkukuri iyarkiyana unarvuchigala vandu valarthukollradhukku nama vandu udavalam.
When Srila Prabhupada took his disciples to Tirupati, he told the devotees that you see how they're organizing, we can learn from this how to manage a temple.
Srila Prabhupada thanude seerargala vandu Tirupathikku kootittu vandapodu avar kaatnar, inge irundhu paathu therinjukonga eppadi ivanga indha koyila nirvahikkranga abingiradha pathi.
So we can feel we can ourselves get much inspiration from coming here.
நம்மளும் வந்து இங்க வந்திருக்கிறது மூலமா ரொம்ப உற்சாகம் அடையலாம், உத்வேகத்தை பெறலாம்.
Yeah, oh, there's another important point. This place is also famous for the Sankirtan of the Mahamantra.
இந்த இடம் வந்து மகாமந்திரத்தினுடைய சங்கீர்த்தனத்துக்கும் பிரபலமான ஒரு இடம்.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. They chant it in that order.
அவங்க வந்து இங்க இருக்கக்கூடியவங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிற விதத்துல சொல்லுவாங்க.
And of course we chant it, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
ஆனா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
So which one is right?
எது சரி?
They're both right.
ரெண்டுமே சரிதான்.
You can't say chanting Hare Rama Hare Rama 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 Hare Hare, Hare Krishna Hare Krishna 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 Hare Hare is wrong.
நீங்க சொல்ல முடியாது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்லி.
Although some people tell us that chanting Hare Krishna is wrong, saying Hare Krishna first is wrong.
ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, முதல்ல ஹரே கிருஷ்ணா சொல்றது தவறு நம்ம கிட்ட சொல்லுவாங்க.
But they're both right.
ஆனா அது ரெண்டுமே சரிதான்.
So if kirtan of the Mahamantra is performed here, definitely the local people will appreciate that very much. And in fact, we find in especially in these holy places when we perform Sankirtan that the local people very much appreciate because they're already very pious. They already have a natural tendency of bhakti toward Krishna. But they usually don't have much idea of pure devotion to Krishna. Even if that was taught in their sampradaya, it's mostly become theoretical or lost. Here we're talking about sampradayas, but here in this area, Kerala, the most prominent and influential acharya has been Shankara. So the influence of impersonalism is very strong. So people here, bhakti is there but mixed up with some strange ideas. So, worshipping the Lord for material benefit and mixed up with impersonalistic ideas. So, apart from taking inspiration in these holy places, we have much to contribute also. As we become inspired by the bhakti of the local inhabitants and the visiting pilgrims, they may also become inspired by our Harinam Sankirtanam. But we also have to contribute the teachings of pure devotion. By the mercy of Srila Prabhupada, we can safely say that our position in bhakti, or what we've been given, our understanding of bhakti, is significantly better than that which is coming just in the traditional paramparas in pretty much all of India.
Srila Prabhupada karunayinala nama vandu solalam enna na India muluthu irukkudiya parambariyamana ethaniyo sampradayangalil irundhu varakkudiya bhakti kaattilum nammude bhakti patri nammude karuthanadhu migavum sirandhadhaga irukkindrathu.
The understanding that we are to give ourselves to Krishna for His pleasure and not simply come to Him because we have some problem that we want solved. This is Srila Prabhupada's contribution to the religious life of India particularly.
நாம வந்து கடவுள் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறதுக்காக வரோம் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சில நன்மையை பெறுறதுக்காக வழிய போக்குறதுக்காக வர்றோம் அப்படிங்கறது இல்லாம நம்மள ஒப்படைக்கிறதுக்காக வர்றது அப்படிங்கிற இந்த மனப்பான்மையானது ஸ்ரீல பிரபுபாத் நம்ம கொடுத்திருக்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிசு.
So we should distribute Srila Prabhupada's books in the holy places, in the unholy places, everywhere.
அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம இந்த புனித ஸ்தலத்துல விநியோகம் பண்ணணும், புனிதம் இல்லாத ஸ்தலங்கள்லயும் விநியோகம் பண்ணணும், எல்லா இடங்கள்லயும் விநியோகம் பண்ணணும்.
By distributing these books, the unholy places become holy.
இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதன் மூலமா புனிதம் இல்லாத இடங்கள் கூட புனித ஸ்தலங்களாக மாறுகின்றன.
And the holy places also become holy.
புனித ஸ்தலங்களும் புனிதமான ஸ்தலங்களாக மாறுகின்றன.
Bhavadvidha Bhagavatas Tirtha Bhuta Swayam Prabho Tirthani Tirtha Kurvanti Tirthani Svantas Thena Gatabhrita. Yudhishthira Maharaj said to Vidura, who had just come back from Tirtha Yatra, from visiting holy places.
Yudhishthira Maharaj Vidura kitta solra, Vidura epa Tirtha Yatra na poittu vandaro appa,
that saints of your caliber, they purify the holy places and they make the holy places into holy places.
உங்களை போன்ற நிலையில் இருக்கக்கூடிய சாதுக்கள் புனித ஸ்தலங்களை புனிதமில்லாத ஸ்தலங்களையும் புனிதப்படுத்துகிறார்கள். புனித ஸ்தலங்களை வந்து புனித ஸ்தலம் அப்படிங்கிற நிலைக்கு அதை வந்து உண்மையா கொண்டு வராங்க.
Because the devotees always carry Krishna in their heart.
ஏனா இந்த இத்தகைய பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணரை தங்களுடைய இதயங்கள்ல தாங்கி செல்கிறார்கள்.
So Srila Prabhupada's books are simply full of Krishna.
Srila Prabhupada's புத்தகங்கள் முற்றிலும் கிருஷ்ணரை பற்றியவை.
And the proper understanding of how we are to serve Krishna.
அது மட்டும் இல்லாம நாம எப்படி கிருஷ்ணருக்கு முறையாக சேவை செய்யறது அப்படிங்கறதும் அவருடைய புத்தகங்கள்ல இருக்கு.
So distributing these books will make the holy places holy.
அதனால இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றது அப்படிங்கிறது இந்த புனித ஸ்தலங்களை புனிதமானதாக ஆக்கும்.
If people in the holy places can understand that we should come here not to get some material benefit from Krishna, but to surrender to Him in pure devotion, that will be our good service to Srila Prabhupada coming to these holy places.
இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த புனித ஸ்தலங்களுக்கு வர்றதன் மூலமா கிருஷ்ணர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பா இருக்கும்.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா.
ஸ்ரீல பிரபுபாத கி ஜய். ஸ்ரீ குரு வாயோர் அப்பன் பகவான் கி ஜய். ஹரே கிருஷ்ணா.